வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைய நமது புதுகை பண்பலையின் சிறப்பு நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டம் கொப்புச்சித்தம்பட்டி இயற்கை விவசாயி திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் அவர்களிடம் இயற்கை விவசாயத்தின் பயன்கள் குறித்த பல தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலையில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
இயற்கை விவசாயத்தை பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான தகவல்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு இப்ப பல மாற்றங்கள் கொண்டு வந்து அதோட செயல்பாடுகள் தகவல்கள் நிறைய நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஒரு இயற்கை விவசாயிட்ட நம்ம அந்த தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேர் வந்து ராஜேஷ் கண்ணன். நாங்க வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா கொப்புச்சித்தம்பட்டி என்னும் கிராமம். நாங்கள் இப்போ பாரம்பரியமாக ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரில் வந்து இயற்கை வழி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நம்ம இயற்கை விவசாயம்னா என்ன, எப்படி என்ன செய்வது, அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. அதோடு இல்லாமல் முதல்ல வந்து உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து எப்படி ஆர்வம் வந்துச்சு, என்ன மாதிரி செயல்பாட்டு பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்க சார்.
இயற்கை விவசாயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறத விட இயற்கை வழி விவசாயம் அப்படின்னு கேட்குறது தான் சிறப்பு. ஏன்னா இயற்கையோடு ஒன்றி செய்யக்கூடிய வேளாண்மையை தான் வந்து இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புழு பூச்சி பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ஒரு இன்டகிரேட், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையோடு செய்யக்கூடிய விவசாயத்தை தான் வந்து இயற்கை வழி விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்றதுக்கான அர்த்தம். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருடங்களாக வந்து இந்த இயற்கை வழி விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய தேடல் அப்படின்றப்ப வந்து நிறைய யூடியூப் சேனலோ நிறைய தகவல்கள் வந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் என்ற வெப்சைட் மூலயமா நிறைய விஷயங்களை வந்து நான் சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு, ஏன் நம்ம ஏன் இயற்கை வழி விவசாயம் செய்யக்கூடாது? ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பாரம்பரியமாக விவசாயம் செஞ்சிகிட்ருக்கிறோம் அப்படின்றப்ப வந்து தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக செஞ்சிகிட்ருக்குறோம். அப்போ வந்து அப்பாவோ அம்மாவோ எங்களெல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை செஞ்சு தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க, எங்களை படிக்க வச்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ சாப்பாடு கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த விவசாயத்தை கையில் அவங்க கைவிடாமல் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயத்தில் லாபம் இல்லை. அந்த எப்படி சொல்கிறதுன்னா பழைய பழமொழி சொல்லுவாங்க, உழவம் கணக்கு பார்த்தா உலக்கைக்கு கூட மிஞ்சாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு கருத்து வந்து எனக்கு மனசில் ஆழமாக பயந்தது. ஏன் வந்து ஒரு விவசாயத்தில் வந்து நம்ம ஏன் இதை வந்து செய்ய முடியாது, ஏன் எதனால் வந்து நம்மளுக்கு ஏன் வந்து மகசூலெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு தேடல் வந்துச்சு. அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேடினேன், நிறைய வந்து ஆராய்ஞ்சேன், நிறைய குழுக்களில் இணைஞ்சேன். அப்போ வந்து பிரிட்டோராஜ் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வேளாண் பொறியியல் துறை உள்ளவர் வந்து நம்மளுக்கு ஒரு குருவாக கிடைச்சார். அப்படின்றப்ப அவர் கூட வந்து நிறைய விஷயங்கள், அவருடைய உயிர் நாடி விவசாயத்தில் வந்து முதல்ல நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மூலயமா கற்றுக்கிட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய வாட்ஸ்அப் இணையதள குழுவிலையும் நாங்கள் இணைஞ்சி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வந்தேன். அப்படின்றப்ப வந்து அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றப்ப, அதாவது ஒரு இடுபொருட்கள் இயற்கை வழி விவசாயத்தில் வந்து இடுபொருட்களுடைய செலவுகள் நம்ம குறைச்சோம்னா மகசூல் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து. அதாவது மண்ணுக்கு வந்து நம்ம என்னென்ன நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக வந்து அது செடிகளுக்கு கொடுத்து செடி ஆரோக்கியமாக வளரும். செடிகள்ன்றது வந்து ஒரு செடி வந்து ஒரு குழந்தையாக தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் வந்து ஒரு செடிக்கும் வந்து தேவையான சத்துக்களை வந்து அப்பப்போ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துச்சு. அது போக வந்து மண்ணில் வந்து கரிம சத்துக்களை வந்து நம்ம, அதாவது கழிவுகள் மண்ணில் வந்து கழிவுகளை சேர்க்க சேர்க்க மண்ணில் உள்ள இந்த கார அமில நிலை ப்ளஸ் வந்து கரிம சத்துக்களுடைய அளவுகள் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கப்ப அங்கே வந்து மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அப்போ வந்து உருவாகிறப்ப வந்து நம்மளுக்கு வேளாண் நண்பனான மண்புழுவோ அதே மாதிரி நுண்ணுயிரிகளோ அதனுடைய பெருக்கங்கள் வந்து அதிகமாகும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தேடலில் வந்து அப்போ வந்து அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றப்ப யோசிக்கிறப்ப வந்து நம்ம வந்து பாரம்பரிய விவசாய முறைப்படி நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு தேடல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறப்ப வந்து சரி நம்ம அப்போ என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்து இயற்கை வழி விவசாயத்தில் வந்து நம்ம ஒரு நாட்டு மாடோ இல்லை ஒரு மாடோ ஏதோ ஒரு மாடு இல்லை நாட்டு மாடு அப்படின்றதுன்னா சிறப்பு, நாட்டு மாடு இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்றப்ப இடையில வந்து அப்பா இறந்ததுனால வந்து எங்களால் மாடுகளை வந்து பராமரிக்க முடியல. அப்போ வந்து சரி ரைட்டு ஓகே, இந்த மாதிரி ஒரு தேடலில் வந்து நாங்கள் ஒரு 4 ஏக்கர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நிலத்தை வாங்கினோம். அங்கே பார்த்தீங்கன்னா தோட்ட வெள்ளாமை, அதாவது இரவை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, இரவை சாகுபடிக்கான ஒரு தோட்ட வெள்ளாமை வந்து நாங்கள் அங்கே ஒரு நிலத்தை வாங்கியிருந்தோம். அதில் வந்து நான் வீட்டில் உள்ள நண்பர்கள் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க உறவினர்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், இந்த நிலங்களில் வந்து இனிமேல் வந்து ரசாயனத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, நம்ம இயற்கை வழியில் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது. ஏன்னா இது ஏன் நம்ம ஏன் இதை ஏன் நான் தேடி வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மானாவாரி விவசாயத்தில் வந்து நான் ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ ரசாயன பூச்சி மருந்துகளெல்லாம் நான் அடிச்சிருக்கிறேன். நான் ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி தெளிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த தெளித்து அதனால் வந்து எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்னால் சாப்பிடவே முடியல, அதனால் நிறைய வாமிட்டிங்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு தேடல். சரி இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷத்தன்மையான மருந்தை நம்ம தெளிக்கிறோமா அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அதுக்கப்புறம்தான் வந்து இனிமேலும் வந்து இந்த விஷத்தை நம்ம தெளிக்கக்கூடாது அப்படின்னு மனசில் ஒரு உறுதி கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு தேடலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரிட்டோராஜ் ஐயா வந்து இந்த மாதிரி குழு கிடைச்சது. அவர் மூலியமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன், தொடர்ந்து அதை வந்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நிலங்களை வாங்கி திரும்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருட்களான பஞ்சகாவியா, மீனமிலம், ஈயம் கரைசல், அதுக்கப்புறம் பூச்சி வெரைட்டிகளான இஞ்சி புண்டு பச்சை மிளகா கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல், கற்பூர கரைசல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தேடினதுனால அது கிடைச்சது. அதை வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரப்போ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள அண்ணன், என்னுடைய மனைவி, அம்மா எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து அவங்களையும் வந்து இந்த மாதிரி வந்து ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகளை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி தான் வந்து இயற்கை விவசாயத்தை முதல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்படி தான் எனக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அது உழவன் கணக்கு பார்த்தா உலக்கை கூட மிஞ்சாதுன்ற அந்த ஒரு கருத்து வந்து இருந்ததுனால, ஆழமாக இருந்ததுனால இனிமேல் வந்து டிஏபியோ இல்லை பூச்சிக்கொல்லிகளோ இனிமேல் வந்து நம்ம மருந்தே தெளிக்கக்கூடாது, அதிகமாக உரங்களோ அதிகமாக போடக்கூடாது அப்படின்னு, ரசாயன உரங்களை நம்ம போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன்.
ரசாயனத்தை பயன்படுத்தி வந்து விவசாயம் பண்ணுறாங்க, ஏன் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் சொல்கிறீங்க, இதனால் பயன்கள் என்ன, அதை பற்றி வரமா சொல்லுங்கள் சார்.
ஏன் இயற்கை வழி விவசாயம் செய்ய வேணும், ரசாயன விவசாயம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற கேள்வி நல்ல கேள்வி. ரசாயன விவசாயம் செய்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு முதல்ல சொல்கிறேன். அதாவது ரசாயன விவசாயன்றது வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரங்கள், சரிங்களா, இந்த கலவைகளை வந்து அதில் வந்து அந்த பேக்லேயே எழுதியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 47% வந்து உங்களுக்கு நைட்ரஜன் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம், மீதி இருக்கக்கூடிய 53% என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ வந்து யோசிக்கிறப்ப வந்து அதில் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக கலந்துருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் போடுறப்ப வந்து மண் என்ன ஆகுதுன்னா அதோடைய உப்புத்தன்மை அதிகமாக போட போட அதனுடைய நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு கருவாடு சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி தண்ணி தவிக்கும் அதே மாதிரி தான். அதாவது உப்புத்தன்மையுள்ள ஒரு மீனை வந்து நம்ம சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது. இப்படி தான், அதாவது இந்த மாதிரி ரசாயன நம்ம உரங்களை போடுறப்ப வந்து அதனுடைய மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை வந்து அதிகமாகிறப்ப நீர் தேவை அதிகமாகுது. இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன உரங்களை நம்ம தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ரசாயனத்தை அந்த உரங்களில் உள்ள உப்புக்கள் வந்து படிஞ்சு 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 வருங்காலம் அது போக போக அந்த காலங்களில் வந்து என்ன ஆகுனா ஒரு நீர் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இழந்துடும், மண் வந்து நீர் பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மையை இழந்துடும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் வந்து உப்புத்தன்மை அதிகமாகிடும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ரசாயன தெளிக்க 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 அதில் வந்து மேலும் மேலும் வந்து நம்ம சாகுபடி பண்ணுறப்ப வந்து நம்மளுடைய மகசூல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க நம்ம போடக்கூடிய அந்த உரங்கள் மண்ணில் வந்து நம்ம போடக்கூடியதுனால அதனால் நம்மளுடைய விவசாயிகளுடைய நண்பனான விவசாயியான மண்புழுவான மண்புழு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. மண்புழுவுடைய தோல் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும். அப்போ வந்து அந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு படிஞ்ச உடனே அது துடி துடித்து இறந்து போயிடுது. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் அதிகமாக இருக்குது. இதில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது, தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த உப்பை வந்து கிரகிச்சு நிறைய இறந்து போயிடுது. அது ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்படின்றப்ப அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் வந்து நம்ம ஒரு செடிக்கோ எதுக்குமே வந்து உணவை வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது. மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய செயல்களை வந்து நம்ம செய்யுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ரசாயனங்களை நம்ம தெளிக்கிறோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கலை மேலாண்மைக்காக வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிறோம். அப்போ வந்து அந்த களைக்கொல்லிகளை வந்து நம்ம தெளிக்கிறோம். அந்த களைக்கொல்லிகள் வந்து எத்தனை வருடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ரசாயன மருந்துகளை வந்து நம்ம மண்ணில் தெளிக்கிறப்ப அந்த மண்ணில் வந்து அமிலமாக படிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்களாக வந்து உங்களுக்கு படிஞ்சு இருக்கும் அப்படின்ற ஆய்வு முடிவுகள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம ஏன் அதை ஏன் பயன்படுத்தணும், அது ஒன்று. அதே மாதிரி இந்த களை மேலாண்மைக்கு அடிக்கக்கூடிய அந்த களை கொல்லிகள் இருக்கு இல்லையா, அந்த களை கொல்லிகள் வந்து முழுசாக வந்து களைச்செடிகளை அகற்றவே அகற்றாது. ஸோ அந்த மாதிரி களைச்செடிகளை அகற்றாததை எதுக்கு நம்ம அடிக்கணும், அதுக்கு பெரிய பெரிய களைகளாக இருந்தால் நம்ம ஈரத்தோடு இருக்கிறப்ப நம்ம களைகளை கலந்து நம்ம அதை வந்து களைஞ்சி எரிஞ்சிடுறது தான் நல்லது. இல்லை அதையே வந்து எரித்து நம்ம அந்த களையே வந்து மூடாக்க பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து அந்த ரசாயனத்தோட ரசாயன வழி விவசாயம் வந்து ஏன் செய்யணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரசாயன உரங்கள் மூலியமாக வரக்கூடிய காய்கறிகள் அது மாதிரி பழங்கள் எல்லாமே யார் சாப்பிட்றோம், நம்ம தான் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றதுனால வந்து இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, முன்னாடியெல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்தாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்து 100 வருஷம் இருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம அம்மா அப்பாவை பாருங்கள், 70-80 வயசில் வந்து அவங்களுக்கே அந்த பாதிப்பு இருக்குது. அப்போ நம்மெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த மதிப்பு நம்மளுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 தான் நம்மளுடைய வாழ்நாள். அந்த மாதிரி குறைஞ்சி போச்சு, வாழ்நாள்கள் குறைஞ்சி போச்சு. அப்போனா நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடலை, இந்த ரசாயன கலந்த மருந்து அடித்தது அதே மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள் ரசாயன உரங்கள் எல்லாம் போட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். நம்ம ஏன் இயற்கை வழி விவசாயம் ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இயற்கை வழி விவசாயத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு இடுபொருட்களும் வந்து வெளியே இருந்து வாங்க தேவையில்லை, அது ஒன்று. அது போக வந்து இயற்கை வழி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பல்லுயிர் பெருக்கன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், அதாவது எந்த ஒரு பொருளுமே வந்து வெளியே இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்றப்ப வந்து ஒரு மாடு இருந்தால் 5 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் நம்ம தாராளமாக. ஏன்னா ஒரு மாடை வந்து வளர்க்குறப்ப வந்து மாட்டுக்கு பாலுக்குன்னு மட்டும் வளர்க்காம அதனுடைய சாணம் கோமியம் அதனுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து ரீசைக்கிளிங் அதாவது ஒரு சங்கிலி தொடர்பில் நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ வந்து நம்ம வந்து வெளியே இருந்து எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. இப்போ விதைகள் வந்து தரமான விதைகளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அப்போது வந்து இந்த மாதிரி இடுபொருட்கள் வந்து ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் பஞ்சகாவியா இது எல்லாமே ஒரு மாட்டோட சாணம் கோமியத்திலேருந்து உருவாக்கக்கூடிய பொருள், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாட்டோடைய கோமியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மணிச்சத்து இருக்குது, நிறைய மணிச்சத்து இருக்குது, நிறைய தலைச்சத்து இருக்குது.
அதே மாதிரி நம்ம கடைகளில் வந்து இந்த மீன் கழிவுகள், அதாவது மீனை வெட்டி மீன் கழிவுகள் வந்து கிடைக்கும். அந்த மீன் கழிவுகளை வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சமக்கு அதாவது ஒரு கிலோ மீன் கழிவுனா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து ஒரு 23 நாள் வந்து ஒரு சின்ன ரப்பர் டப்பாக்குள்ளே வந்து நம்ம அடைச்சி வச்சு அந்த 23 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம தெளிக்கிறப்போ வந்து அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி மீன் அமினோ ஆசிட் அப்படின்ற ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு உருவாகும். அப்போ வந்து அந்த இதை வந்து தெளிக்கிறப்ப அந்த செடிகள் வந்து பச்சையாகவும் நல்லாவும் தரமாகவும் இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம எருக்கன் இலை இருக்கு இல்லையா, எருக்கன் இலை செடியை வந்து எருக்கு கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எருக்கு கரைசலை நம்ம கொடுக்கறதுனால ஒரு செடியுடைய காயுடைய அளவு ஒரு அந்த தோல் அதனுடைய இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுப்பு சாம்பலோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப அடுப்பு சாம்பல் வந்து அதாவது ஒரு மெயினாக வந்து ஒரு செடிக்கு தேவையானது வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து. ஒரு செடி வளர்றதுக்கு தேவையானது வந்து தலைச்சத்து, அதே மாதிரி அந்த தலைச்சத்துக்கு இது வந்து மூணு வந்து பேரூட்ட சத்துக்கள், அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒன்று இருக்குது, மொத்தம் வந்து 16 வகையான சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்கோமியம் ப்ளஸ் வந்து அதனுடைய பண்ணை கழிவுகளில் வரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரசாயன விவசாயம் செஞ்ச நிலத்தை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பலதானிய விதைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பலதானிய விதைப்பில் பார்த்தீங்கன்னா 4 வகை பயிர் வகைகள், திணை வகைகள், அதே மாதிரி 4 நம்ம அஞ்சரைப்பட்டியில் உள்ள பொருட்கள், அதே மாதிரி 4 தீவன பயிர்களுடைய இது விதைகள், இந்த மாதிரி வந்து ஒரு 20 கிலோ அளவில் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ அளவில் நம்ம தெளித்து விட்டு ஒரு 45 நாள் வந்து அறுவடை செஞ்சு அந்த மாதிரி மடக்கி உழுகிறப்ப அது பூ பூக்கிற டயத்தில் மடக்கி உழுகிறப்ப மண்ணில் வந்து கரிம சத்துக்கள் அதிகமாகுது. மண்ணில் கரிம சத்துக்கள் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா நம்ம கார அமில நிலைன்னு சொல்லுவாங்க, அதாவது pH-ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடுநிலையாக இருக்கிறப்ப வந்து அதனுடைய செடிகளுடைய வளர்ச்சியோ ப்ளஸ் வந்து மண்ணில் இருக்கிற கரிம சத்துக்கள்னாலேயோ வந்து நிறைய நல்ல செடிகள் வந்து வளரும். அதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருட்களில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்கும், அந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லா வேலை செஞ்சு அந்த கரிம சத்துக்களை வந்து நல்லா சாப்பிட்டு அவங்கள வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடியதான் இந்த நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை நம்ம பாதுகாத்தாலே வந்து நம்ம இயற்கை வழி விவசாயத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து வெயில் படாமல் பார்த்துக்கணும். வெயில் படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சூரிய ஒளி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சூரிய ஒளி படாமல் அப்படின்றதுக்கு வந்து நம்ம மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கலைச்செடிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கலைச்செடிகளை வந்து நம்ம பறித்து பூ பூக்குறதுக்கு முன்னாடியே அந்த கலைச்செடிகளை பறித்து அந்த கலைச்செடிகளை வந்து நம்ம மூடாக போடணும். அந்த மாதிரி போடுறப்ப வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை உருவாகும், அதாவது கொஞ்சம் ஈரப்பதமும் ப்ளஸ் நிழலாக இருக்கிறதுனால வந்து அங்கே வந்து மண்புழுக்களோ இல்லை இந்த நுண்ணுயிரிகளோ வந்து இந்த வெயில்னால வந்து சாகாமல் உயிரோடு இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே நிலத்தை வந்து ஒரு போர்வையாக தான் நம்ம வச்சுக்கணும். அதனால தான் வந்து கலைச்செடிகள் ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னோன்னா பூமியை வந்து தன்னைத்தானே பாதுகாத்து சூரிய ஒளியிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த கலைச்செடிகள் உருவாகுது. ஆனால் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கலைச்செடிகளை பறிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் கலைச்செடிகள் வந்து ஒரு மண்ணுடைய வளத்தை தான் குறிக்கிறதே ஒழிய கலைச்செடிகள் வந்து நம்மளுக்கு தீங்கு கிடையாது. ஏன்னா கலைச்செடிகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி உடம்புல வந்து காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்குது, காய்ச்சல் வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு வெளியே வந்து சூடு தெரியுது, அதே மாதிரி தான் மண்ணில் இந்த சத்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த கலைச்செடிகள் உருவாகுது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கலைச்செடிகளை வந்து நம்ம பறித்து அதை வெளியே கொண்டு போய் போடுறோம். அப்படி செய்கிறது தவறு. ஒரு கலைச்செடியை வந்து நம்ம பூக்குறதுக்கு முன்னாடி நல்லா பறித்து அதை வந்து நம்ம மூடாக்க போட்டோம்னா அது பார்த்திங்கன்னா அதில் உள்ள இலை சாறுகள் வந்து நம்மளுக்கு தக்காளியோ இல்லை நம்ம மிளகாவோ எது பயிர் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அந்த திரவங்களை வந்து சுரந்து மண்ணில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்க மண்ணிலேருந்து என்னென்ன எடுத்தாங்களோ எல்லாமே மண்ணுக்கே போயிடும். ஒரு மறுசுழற்சி முறைன்ற மாதிரி அந்த மாதிரி போகும். அதே மாதிரி இயற்கை வழி விவசாயத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் அப்படின்னு ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ வந்து
இயற்கை வழி விவசாயத்தில் வந்து ஒன்றை ஒன்று சாப்பிடும், அந்த உயிர் சங்கிலி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், நம்ம சின்ன பிள்ளைங்களில் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம் உயிர் சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து புலி வந்து மானை வேட்டையாடும், மனிதன் வந்து கோழியை சாப்பிடுவான், ஆடை சாப்பிடுவான் அப்படின்னு ஒரு உணவு சங்கிலின்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நம்ம தெளிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பூச்சிக்கொல்லிகள்னால வந்து நம்மளுக்கு, அதாவது ஒரு பூச்சிகள்லேயே வந்து ரெண்டு பூச்சிகள் இருக்கு, ஒன்று நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், ஒன்று தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு. அப்போ வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்தோ பூச்சிக்கொல்லி மருந்தோ என்ன பண்ணுது அப்படின்னு, ஆக்சுவலி பூச்சிக்கொல்லின்னு சொல்ற பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லக்கூடாது, பூச்சிக்கொல்லி நம்ம பூச்சிக்கொல்லி விசாரணை தான் சொல்லணும், அதை வந்து மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த மாதிரி தெளிக்கிறப்ப நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளான இலைத்தண்டு இலைகளை சாப்பிடக்கூடியதோ இல்லை பழங்களை சாப்பிடக்கூடியதோ இல்லைன்னா ஒரு தண்டை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து அந்த இலைகளுக்கு உள்ளே தான் இருப்பாங்களே ஒழிய, நம்ம அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிக்களை தான் வந்து நம்மளுக்கு பாதிக்குது மெயினாக. அப்போ வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு சமநிலை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊரில் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு இருந்தால், அதாவது பூரா பேரும் நல்லவனாக இருந்தால் அங்கே வந்து என்ன தவறு நடக்குதுன்றது தெரியாது. அதே மாதிரி பூரா பேரும் தீமை செய்கிறவங்களாக இருந்தால் அங்கே நல்லது என்ன நடக்குதுன்றது தெரியாது. அந்த ரெண்டுமே சமநிலையாக இருக்கிறப்ப தான் வந்து ஒரு சிறந்த ஒரு இது வந்து ஏற்படும். அப்படின்றப்ப நம்ம அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளால் வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிடுது. அப்படின்றப்ப வந்து ரசாயன வழி விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த உணவு சங்கிலியை வந்து அறுபட்டு போயிடுது. அப்படி அறுபட போகிறதுனால வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பூச்சிகளுடைய வாழ்வுகள் வந்து அதிகமாகிடுது. இந்த மாதிரி தான் வந்து ரசாயன பூச்சிகள். இதே வந்து இயற்கை வழி விவசாயத்தில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். இயற்கை வழி விவசாயத்தில் பூச்சி விரட்டிகளாக தான் இருக்குமே ஒழிய, பூச்சியை விரட்டக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் தெளிப்பாங்களே ஒழிய பூச்சிகளை கொல்லக்கூடிய மருந்துகளை நாங்கள் தெளிக்க மாட்டோம். இதில் வந்து பூச்சி விரட்டிகளை தான் பயன்படுத்துவோமே ஒழிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த மாட்டோம். இது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த இயற்கை வழி விவசாயம் செய்யணும். இதனால் வந்து நம்ம ஒரு உணவு சங்கிலி அறுபடாமல் நம்ம பார்த்துக்கலாம், மண் வளத்தை பாதுகாத்துக்கலாம், மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அதிகமாகிடும், அதே மாதிரி மண்ணில் உள்ள கார அமிலத்தன்மை வந்து அதிகமாகிடும், அதே மாதிரி மண் வந்து நல்ல ஒரு வளமாக இருக்கிறப்ப வந்து அதனுடைய சுவாசம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம நடக்கூடிய நம்மளுடைய செடிகளோ எல்லாமே ஆரோக்கியமாக வளரும். ஸோ இந்த மாதிரி வந்து இதனால தான் வந்து இயற்கை வழி செய்யணும், இயற்கை வழி விவசாயம் செய்யணும்.
விவசாயம் சம்பந்தமாக அரசு பல்வேறு உதவிகளை வந்து செய்கிறாங்க, அந்த வகையில் ஏதான திட்டங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்களா? இதோடு இல்லாமல் இயற்கை வழி விவசாயத்தில் வந்து என்னென்ன மாதிரியான காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி உற்பத்தி பண்ணுறீங்க, அது எந்த வகையில் செயல்பாடாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
அரசாங்கத்தினுடைய மானிய திட்டங்கள் வந்து அரசாங்கத்தின் மூலிமா நாங்கள் மானிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்போ வந்து நாங்கள் சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட், நாங்கள் சிறு குறு விவசாய சான்றிதழ் வந்து நம்ம கொடுத்து அந்த 100% வந்து 100% மானியத்தை வந்து நாங்கள் வாங்கினோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் நீர் மேலாண்மைக்குரிய பண்ணைக்குட்டை அமைப்பை வந்து 100% மானியத்தில் வந்து அரசாங்கத்து மூலியமாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, சூடோமோனஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உயிர் திரவங்கள், உயிர் பூஞ்சான கொல்லிகளை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து அரசாங்கத்து மூலியமாக, ப்ளஸ் வந்து வேளாண் விரிவாக்க மையம், அருப்புக்கோட்டை வேளாண் விரிவாக்க மையமான அருப்புக்கோட்டை கேவிக்கு அவங்க மூலியமாக வந்து இப்போ தான் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்க தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக சில விஷயங்கள், விதைகள் அப்படின்ற விஷயங்கள், அவங்க தொழில்நுட்பம் கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். அது மாதிரி அவங்களும் எங்களுக்கு வந்து நம்மளுடைய தோட்டங்களில் வந்து பார்வையிட்டு அவங்களும் வந்து எங்களை ஊக்குவிச்சாங்க. அது ஒரு சிறப்பான செயல் அரசாங்கத்து மூலியமாக. மேலும் வந்து நிறைய பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வர்றப்போ வந்து அவங்க உடனே எங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசாங்கத்து மூலியமாக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து ஒரு L49 அப்படின்னு லக்னோ 49 ஒரு ரகம் வந்து ஒரு 200 மரங்களும், எலுமிச்சை பார்த்தீங்கன்னா பாலாஜி ரகன்ற ஒரு எலுமிச்சை ரகங்களும் வந்து நடவு பண்ணி எலுமிச்சை இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆகுது. கொய்யாவில் வந்து ஒரு மொத வருஷங்களில் வந்து நாங்கள் காய்க்க விடலை, ஒரு 2 ஆன பிறகு தான் வந்து அதை காய்க்க விடணும்னு சொல்லி இப்போ தான் வந்து காய்க்க விட்டுருக்குறோம், அறுவடை செஞ்சோம். அதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறுசுவையாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அந்த இனிப்பு அதில் என்னென்ன சத்துக்கள் எப்படி இருக்கணுமோ அந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டாங்க என்னுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரசித்து சாப்பிட்டாங்க. ஈவன் நம்ம தோட்டத்திலேருந்து கொடுத்த அந்த பழங்களை பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நீங்கள் எப்போ பழம் பறிப்பீங்க அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தோட்டத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் வந்து நாங்கள் கொடுத்தோம், அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பானது இது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து PKM1 ரக முருங்கைகள் வந்து முருங்கை மரங்கள் நட்டிருக்கிறோம். அது போக வந்து ஓடிசின்ற வந்து செடி முருங்கை வந்து நடவு பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய காயை வந்து முருங்கைக்காயை வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு நம்ம சந்தைப்படுத்துதலுக்கு கொண்டு போனாலே வந்து அங்கே வந்து இந்த காய் எப்போ வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற அளவுக்கு வந்து நம்மளுடைய காயுடைய சுவை அதிகமாக இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. அது போக வந்து நம்மளுடைய இந்த இயற்கை வழி விவசாயத்தில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுடைய தரம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பச்சையாக நல்ல பச்சையாக ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த மாதிரி காய்கறிகள் வந்து இருக்குது. அது போக வந்து நிலக்கடலை, அதுக்கப்புறம் உளுந்து, இந்த மாதிரி நம்ம பயிர் வகைகள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஒரு மாற்று பயிராக நம்ம பண்ணணுன்றதுக்காண்டி மக்காச்சோளம் போட்டிருக்கிறோம். அதாவது தொடர்ந்து ஒரே பயிர் செய்கிறதை விட ஒரு வித்திலை தாவரம் இருவித்திலை தாவரம் அப்படின்ற மாற்றி செய்யணும் அப்படின்ற பயிர் சுழற்சி முறையில் செய்யணுன்றதுக்காண்டி இந்த வாட்டி நாங்கள் மாற்றி செய்கிறோம். அதனால் வந்து இதில் விளையக்கூடிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் போட்டோம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும், அது போக அதனுடைய சுவையும் வந்து மாறாமல் இருக்கும். அதனால் வந்து இயற்கை வழி விவசாயத்தை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் வந்து அறுசுவையும் இருக்கும். எல்லா சத்துக்களும் வந்து நம்ம தேவையான நேரத்தில் நம்ம கொடுக்குறதுனால வந்து அதனுடைய காய்களுடைய அளவும் வந்து நல்ல பெருசாகவும் இருக்குது, நல்ல எடையாகவும் நல்ல ஒரு ஒரு தக்காளி பறித்தோம்னாலே ஒரு 200 மேலே கூடையே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய எடையும் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து காய்கறிகள் வந்து உற்பத்தி பண்ணோம், நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்ச வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நல்லா அடுத்தடுத்து நீங்கள் எப்போ கொண்டு வருவீங்கன்ற கேட்குற அளவுக்கு வந்து நம்மளுடைய காய்கறிகளுடைய இது வந்து நல்லா இருந்தது.
இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து நம்மளுடைய புதுசாக இது மாதிரி உங்களை போல ஒரு இளைஞர்கள் வந்து கையில் எடுத்து இயற்கை விவசாயத்தை செய்கிறதா இருக்கட்டும், இயற்கை விவசாயிகள் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்ன விதமான தகவல் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, இதை பற்றி விவரமாக சொல்லுங்கள் சார்.
விவசாயத்தில் புதுசாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு விவசாய நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விவசாயத்தில் வந்து நீர் கட்டமைப்பு அது மாதிரி மண்வளம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஆய்வு பண்ணணும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழைநீரை சேகரிக்கக்கூடிய மழைநீர் அமைப்பை வந்து கண்டிப்பாக எல்லாரும் விவசாயம் செய்யக்கூடிய எந்த ஒரு விவசாயிகளாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இருக்கிற நிலங்களில் வந்து நம்ம நிலத்தில் பெய்யக்கூடிய மழைநீரையாவது வந்து சேகரித்து வைக்கணும். அப்படி சேகரிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு விவசாயத்துக்கு அதாவது நம்மளுக்கு வந்து வருஷத்தில் வந்து ஒரு 3 வந்து நம்மளுக்கு மழைக்காலம், வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் நம்மளுக்கு, மீதி எல்லாமே தென்கிழக்கு பருவ தென்மேற்கு பருவமழை எல்லாமே வந்து கேரளா அந்த சைடு போயிடும். நம்மளுக்கு வந்து பெய்யக்கூடிய மழைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 மட்டும்தான், அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 3 விட்டால் மீதி 9 காலமும் நம்மளுக்கு வறட்சி காலம். அப்படின்றப்ப வந்து ஒரு நீர் மேலாண்மையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி வந்து புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் வந்து நிறைய செலவுகள் வந்து பண்ணக்கூடாது.
அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு இதில் வந்து போகணும். குறைஞ்ச அளவில் வந்து ஒரு மாடு, ஒரு நாலு ஆடு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு, அது மாதிரி கோழி, அது மாதிரி மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இதாக பண்ணணும். எல்லாமே வந்து எடுத்தோம் செஞ்சோம், அதில் அனுபவம் இல்லாமல் நம்ம ஃபெயிலியர் ஆனோம் அப்படின்னு நம்ம தோல்வி விட்டுட்டோம், அதனால் நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அதனால் வந்து அடிப்படை விஷயங்களை வந்து முதல்ல கற்றுக்கிட்டு அவங்க அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செய்யணுன்றது தான் என்னுடைய இது. அதே மாதிரி வந்து இயற்கையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம நல்லாயிருப்போம். அது போக எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை வந்து நம்ம நினச்சிக்கணும். பிள்ளையும் சரி நம்ம செடியும் சரி, அதுவும் ஒரு உயிர் தான், இதுவும் ஒரு உயிர் தான். பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி டியூஷன் சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து ஒரு செடியை வந்து நம்ம நல்லபடியாக சமச்சீரான உணவு கொடுத்து நமக்கு வளர்த்தோம்னா அது நம்மளுக்கு வந்து மகசூலை அள்ளி கொடுக்கும். அதனால் வந்து எந்த ஒரு விவசாயம் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு திட்டமிடல்ன்றது வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுலேயும் இடுபொருட்கள் வந்து நம்மளே தயாரிக்கணும், முடிஞ்ச அளவு வந்து நம்மளே தயாரிக்கணும். அந்த மாதிரி நம்ம செலவுகளை குறைச்சோம்னா நம்மளுக்கு இங்கே செலவுகளை குறைச்சாலே வந்து நம்மளுக்கு மகசூல் கிடைச்சிடும். அதனால் வந்து விவசாயத்தில் வந்து யாரும் வந்து மகசூல் கிடைக்கல, நம்மளுக்கு லாபம் இல்லை அப்படின்ற கான்செப்டுக்கு யாருமே வந்து போக வேணாம். நம்ம செலவுகளை குறைச்சா நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும், நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் வந்து ஒரு முடிஞ்ச அளவு வந்து எந்த ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் வரவு செலவு கணக்கை வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க எழுதி வைக்கணும். அதே மாதிரி ஒரு விதை வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு உளுந்து வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த உளுந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கிலோ கொடுக்கும் அப்படின்றத முதல்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். அந்த கடையில் வாங்குறீங்களோ இல்லை வேளாண் விரிவாக்க மையத்தில் வாங்குறீங்களோ எங்கே வாங்கினாலும் அதனுடைய முழுவதையும் வந்து நம்ம கேட்டுக்கணும். இது என்ன ரகம், இது எத்தனை நாள் பயிர், இது ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ வரும் அப்படின்ற அடிப்படை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு நம்ம நம்ம விவசாய அங்கே மோட்டர் ரூம்போ இல்லை ஏதாவது ஒரு அறையிலையோ நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த ரகம் இத்தனை நாள் பயிர், இத்தனை கிலோ நம்மளுக்கு வரணுன்ற ஒரு மெயினான ஒரு புள்ளியை நம்ம அந்த புள்ளியை நோக்கி பயணித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அப்போனா நம்ம என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன இடுபொருட்கள் கொடுக்கணும் அப்படின்றத, நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது, இடுபொருட்கள் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன பூச்சி வெரைட்டிகள் இருக்குது, பயிர் பாதுகாப்புக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு முறைப்படி அட்டவணையை தயார் செஞ்சு அதை முறைப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்.
விவசாயிகளுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த விவசாயத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, விவசாயிகள் வந்து பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க, அதை வந்து எப்படி வந்து நம்ம சந்தைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமாகவும் ஒன்று இருக்குது. அது போக வந்து நம்மளை வந்து இயற்கை வழி விவசாயத்துக்கு வந்து யார் வந்து நம்மளை வந்து பின்தொடர்ந்து அவங்க நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு இப்போ வந்து இணையதளங்கள் எத்தனையோ இணையதளங்கள் இருக்குது, எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 குழுவில் நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 விவசாயிகள் வந்து நாங்கள் குழுவில் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குழுவில் டெலகிராம்ன்ற ஒரு இணையதளத்தில் பார்த்திங்கன்னா 20,000 விவசாயிகள் இருக்கிறோம். அதே மாதிரி டெலகிராம்லேயே உழவர் சந்தை குழுன்னெல்லாம் இருக்குது. ஸோ உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து எளிமையாக வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு இணையதள முகவரிகள், இணையதள சமூக வலைத்தளங்கள் அப்படின்ற வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து விதைகள் பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, எங்கக்கிட்ட வந்து அதே மாதிரி உணவு பொருட்கள் பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, அதாவது நான் உளுந்து சாகுபடி பண்ணுறேன்னா நான் உளுந்து சாகுபடி வந்து நான் இத்தனை கிலோ பண்ணியிருக்கிறேன், யாருக்காவது உளுந்து தேவை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளத்து மூலிமா நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு, அதாவது பண்டம் மாற்ற முறை மாதிரி அவங்கள்ட்ட என்ன விளைஞ்சிருக்கோம் அவங்கள்ட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் சமூக வலைத்தளங்களை வந்து பயன்படுத்தி இப்போ எங்கள் விருதுநகர் மாவட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 விவசாயிகளை வந்து ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு இயற்கை வழி வேளாண்மையில் உள்ள விழிப்புணர்வு பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். அது போக வானிலை சார்ந்த விவசாயம் அதை பற்றியும் வந்து தொடர்ந்து அதில் பதிவு பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி விதைகள் வந்து என்னென்ன விதைகள், என்னென்ன ரகம், பல்கலைக்கழக ரகம், எல்லா ரகங்களுக்குரிய எல்லா விதைகளையும் உடைய வந்து அந்த தகவல்களையும் வந்து பரிமாற்றம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். அப்படி செய்கிறப்போ வந்து ஒவ்வொரு விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து அந்த குழு மூலியமாக வந்து அவங்க பெற்றுக்கிறாங்க. அதனால் வந்து இந்த இணையதளம் மூலியமாகவும் பயன்படுத்தி சிறப்பாக செய்யலாம்.
இயற்கை விவசாயம் சம்பந்தமான தகவல்களையும் அதோட செயல்பாடையும் சிறப்பான முறையில் விவரமாக எடுத்து சொன்னீங்க. எந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் முக்கியம் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தையும் விவரமாக எடுத்து சொன்னீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சார்.
இயற்கையை நம்புவோம், நல்லா இருப்போம், வெற்றி அடைவோம். வாழ்க வளமுடன்.
இதுவரை இயற்கை விவசாயத்தை பற்றிய தகவல்களை கேட்டிருந்தமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
இயற்கை விவசாயத்தின் பயன்கள் குறித்து பல தகவல்களை வழங்கிய விருதுநகர் மாவட்டம் கொப்புச்சித்தம்பட்டி இயற்கை விவசாயி திரு எஸ் ராஜேஷ்கண்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தினமும் இதுபோன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேர்களே.